அடுத்தபடியாக நாம் தேவருடைய செய்திக்குள்ளே கத்தோட வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி எல்லாவற்றை பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தையை பகிமைப்படுத்தி. ஆகவே இப்பொழுது கத்தோட வசனத்துக்கு தேவனுடைய செய்திக்கு நாம் கடந்து செல்ல போறோம். இன்றைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பதற்காக நம்முடைய கலை சபையிலிருந்து கீழில் இருக்க நம்முடைய கலை சபையிலிருந்து சோதனவர்கள் வந்திருக்காங்க. தேவனுடைய வசனத்தை வகுத்து பகுத்து போதிக்கிற கருமை அவருக்கு இருக்குது. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கருத்தாசம் கொடுப்போம். கேட்கிற தேவனுடைய வசனத்துக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். உங்கள் சார்பில் அருமையான தேவனுடைய ஊழியக்காரனான அன்போடு ஒரு கரங்களை தட்டி நாம் அவரை உற்சாக
ஹலலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் மகத்துவமுள்ள நாமத்திலே நான் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இருதயத்திலே சந்தேகம் இல்லாமல் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாகும். அது உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும். ஹலலூயா. என்னோடு கூட தயவு செய்து ஒரு விஷயம், இந்த வார்த்தை ஒன்றை நாங்கள் வாசித்து நாங்கள் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளாய் கடந்து போகலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 10:38.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் நாத்துமா பிரியமாயிராது என்கிறார்.
ஹலலூயா. தயவு செய்து நாங்கள் ஒரு விஷயங்களை அந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்து தேவனிடத்திலே நாங்கள் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, மறுபடியும் உங்களுடைய கிருபைகளுக்காய் சோத்திரம். இதோ உங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்களை எல்லாம் இந்த இடத்திலே கூட்டி சேர்த்து உங்களை ஆராதிக்கவும் உங்களை மகிமைப்படுத்தவும் தந்த மகா தயவுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் என்னையும் இதோ உங்களுடைய சுதந்திரத்துக்கு முன்பாக இங்கே வைத்திருக்கிறதுக்காய் நன்றி. இவர்களை உங்களுடைய சமூகத்திலே காண தந்த கிருபைகளுக்காய் நன்றி சுவாமி. தேவரீர் இன்றைக்கு கேட்கிற இந்த வார்த்தைகளுக்கு கூடாய் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை காணவும் உம்மை அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். தேவரீர் நீர்தாமையினோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளை சொல்ல என்னை பலப்படுத்தும். எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்னொரு கதை வாசிங்க சார்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார்.
ஹலலூயா. இந்த வசனம் உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம். இந்த வசனத்தின் ஊடாக அநேக செய்திகளை கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் இந்த வசனத்தை குறித்து நீங்கள் ஒரு தியானம் கூட செய்திருக்கலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னு சொல்லிச்சால், நீதிமான் என்பதன் நிமித்தம் யாருமே ரட்சிக்கப்பட முடியாது அல்லது ரட்சிப்புக்குள்ளே நிச்சயமாக கடந்து போக முடியாது என்பதை இந்த வசனம் எனக்கும் உங்களுக்கும் நேரடியாகவே சொல்லப்படுகிறது. நீதிமானுடைய பிழைப்பு தங்கியிருக்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். ஏனென்றால் விசுவாசம் என்கிறது ஆரம்பமான ஒரு காரியமாக எல்லாருக்கும் அது உணர்த்தப்பட்டு அநேகம் பேர் விசுவாசிக்கிறது என்பது இயேசு கிறிஸ்துக்குள்ளே வருகிற ஒரு காலகட்டமாக நினைத்து வருஷங்கள் கடந்து போற பிறகு அந்த விசுவாசத்தை குறித்து பெரிதாக யாருமே கவலைப்படுகிறது இல்லை. அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. ஆரம்பத்தில் அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் அல்லது வேறொரு மதத்திலேயோ அல்லது வேறொரு வழிபாடுகளிலோ ஒரு நம்பிக்கையிலோ இருந்து இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த விசுவாசம் எங்களுக்கு உதவி செய்திருந்தாலும் அதற்கு பிறகு அந்த விசுவாசத்தை பற்றி யாருமே பெருசாக பேசுகிறதும் இல்லை, கவலைப்படுகிறதும் இல்லை. அது ஏதோ ஒரு வினோதமான ஒரு காரியமாகவே இருக்கிறது. மாறாக விசுவாசம் என்பது ஒரு டெவலப் ஆகிற ஒரு விஷயம். அதாவது எப்படி ஒரு குழந்தை பிறந்து எப்படி அது வளர்ச்சி அடைந்து அது பரிணாமத்திலே அதனுடைய முதிர்ச்சியை அடைகிறதோ அதே போல விசுவாசமானது வளர வேண்டும். அந்தந்த நேரங்களிலே அதற்கேற்ற சரியான அளவோடு கூட வளர்ந்து அதற்குரிய செயல்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. விளங்கிக் கொள்றீங்களா? என்னுடைய பாஷை விளங்கப்பட்டால் தயவுசெய்து நீங்க இந்த நேரத்தில் நான் உங்களை ஒன்று கேட்டுக்கொள்றேன். என்னை குறித்ததான தனிப்பட்ட கேள்விகளை உங்களுடைய யோசனையிலேருந்து இப்ப கொஞ்சத்துக்கு எடுத்துருங்க. சரியா? இவர் யாரு, எங்கிருந்து வந்தார், இதெல்லாத்தையும் பிறகு நீங்க ஒரு நாளைக்கு என்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப அது உங்களுக்கும் எனக்கும் தடையாக இருக்கக்கூடாது. இது தேவனுடைய சமூகம், தேவனுடைய சத்தியம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற தேவன் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாட்களை கொடுத்தேன். ஹலலூயா. அப்படின்றா ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு, ஏழாவது ஓய்வு நாள் எதுக்கு? எங்களை நாங்கள் தேவ சமூகத்திலே வந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு. அதற்காகத்தான் ஆண்டவர்களை அழைத்திருக்கிறார். ஏதோ நேரம் இருக்குது, கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், நாங்கள் போகாவிட்டால் நாளைக்கு நாளை கேள்வி கேட்பார்கள், சபைக்கு நீங்க போயில்ன்றதுக்காக நாங்கள் இங்கு யாருமே வர்றதில்லை. மாறாக தேவன் கடந்த ஆறு நாட்களில என்னுடைய அறியாமையை இன்றைக்கு எனக்கு வெளிப்படுத்த போகிற ஒரு நாள். அலலூயா. வரப்போகிற ஒரு ஆறு நாளில நான் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை எனக்கு ஆலோசனையாக சொல்லுகிற ஒரு நாள். அலலூயா. அதனாலதான் நான் எப்பொழுதும் நான் ஆராதிக்கிற இடங்கள்லையும் அங்க இருக்கிற இடத்துலயும் சொல்வது, தேவையில்லாம யாரும் எழும்பி போகாதீங்க, யாரும் கவனத்தை விட்டுறாதீங்க. என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் உங்களோட சிந்தனையில நீங்க இங்க இருப்பீங்க, உங்களோட சிந்தனையில நீங்க ஒருக்கா இலங்கைக்கு போயிட்டு வந்துருவீங்க, ஊருக்கா கனடாவுக்கோ அல்ல வேற நாடுகளுக்கோ போயிட்டு வந்துருவீங்க இல்லையா? எவ்வளவு நேரம் நீங்க அங்க இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. நான் பார்க்கும்போது உங்களை எல்லாரையும் நீங்க இங்க இருக்கிறதா தான் நான் கண்டுகொள்வேன் இல்லையா? அல்ல உங்களுக்கு நடந்த ஒரு சோகமான ஒரு ஒரு சூழ்நிலையோ ஏதோ ஒன்று நினைச்சு கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீங்க. ஆனா தயவு செய்து உங்களுடைய செவிகளையும் சிந்தனைகளையும் ஆண்டவருடைய வார்த்தை யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, தயவு செய்து அதை கொடுங்க. ஏனென்றால் உங்களுக்குரிய தருணம் இந்த 45 நிமிஷத்துல எப்பன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க சிலவளவு எழும்பி டொயலெட்டுக்கு போற நேரத்தில் உங்களுக்குரிய ஆலோசனை வரும், அல்லது உங்களுக்குரிய எச்சரிப்பு வரும். அதனால தயவு செய்து நீங்க அதை தவற விட்டுறாதீங்க. முடிந்த வரைக்கும் ஆராதனை தொடங்கினதிலிருந்து முடியும் வரைக்கும் அந்த சமூகத்தை விட்டு வெளியில போறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. இப்ப நாங்க வசனத்தை திரும்பி பார்ப்போமானால் அந்த வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே ஒரு நீதிமானை ஆண்டவர் சிநேகிக்க வேண்டும் என்றால் கூட அவனுடைய நீதியின் நிமித்தம் அல்ல, மாறாக அவனிடத்திலே இருக்கிறதான அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சியை வச்சு ஆண்டவர் கணக்கிடுகிறார். அதனாலதான் சொல்றேன், ஏன்னு சொல்லிச்சுனால் விசுவாச வளர்ச்சி குறைந்து போகிற பட்சத்தில் அங்க என்ன நடக்குமா, அவன் நீதிமானா இருந்தாலும் கூட அவன் என்ன செய்யறானாம், பின்வாங்கி போகக்கூடிய சான்ஸ் அங்கே இருக்குது. விளங்கி கொடுங்க. நீதிமானா இருந்த போதிலும் விசுவாசம் அவனுக்குள்ளே குறைஞ்சு போகுமானால் அவனுக்கு என்ன நடக்குது, அவன் பின்வாங்கி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அங்கே இருக்கிறது. பிரச்சனைகள் வரும்போது அல்லது எதிர்ப்பு வரும்போது, தொடர்ந்து எதிர்ப்புக்கு மேல எதிர்ப்பு வரும்போது, பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வரும்போது அவனுடைய விசுவாசம் ஆட்டம் கண்டுவிடும். அவனுடைய விசுவாசத்திலே பலகீனங்கள் இருக்கிற போது, அப்ப அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்றார், என்னதான் நீதிமானா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், அவன் மேல என்னால பிரியமா இருக்க முடியாது. ஹலலூயா. ஏனென்றால் அந்த விசுவாசம் என்கிறது என்ன, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி விசுவாசிகள், ஊழியக்காரர் இப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்கு. லேட்டஸ்ட் லோ ஸ்டேட்டஸ விசுவாசிகள வச்சிருக்கிறார்கள். என்ன கேட்டா விசுவாசி என்றது அவ்வளவு சர்வசாதாரணமா, நாங்களே அதை பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாது இல்லையா, பிள்ளையா பாவிக்க கூடாது இல்லையா? ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது என்ன, அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன, அவர் என்னிடத்தில் எதை தந்தாரோ அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதை எப்படி நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன், அந்த தாளந்த மண்ணுக்க புதைச்சி வச்சிருக்கிறேனா, மரம் மாறி வளர்த்து வச்சிருக்கிறேனா, ஆண்டவர் வரும்போது அதுல நிழலாற முடியுமா இல்லையா, அதனால பலன் கிடைக்குமா ஆண்டவருக்கு என்றதை அவர் பார்ப்பார். ஆக விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டிய ஒரு காரியம், டெவலப். விசுவாசத்தை நீங்களும் நானும் டெவலப் பண்ண தெரியணும். அதை எனக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் ஒரு அக்னி மாதிரி அவர் வச்சிருக்கிறார். அந்த அக்னி என்ன செய்யணுமா, நாங்க அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். அது மற்றவர்களை, குளிராக இருக்கிற மற்றவர்களை அனல் ஊட்டுகிற ஒரு அக்னி இல்லையா. அந்த ஒலிம்பிக் லைட் சொல்லி இருக்கு தெரியுமா, உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. அந்த ஒலிம்பிக் லைட் என்ன செய்யும் சொன்னால், அது தொடங்குறதுலேருந்து முடியும் வரைக்கும் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். இரவில் அங்க ஐட்டம்ஸ் நடக்குதோ இல்லையோ, அங்க ப்ரோக்ராம்ஸ் நடக்குதோ இல்லையோ, 24 மணி நேரம் அந்த ஒலிம்பிக் முடியும் வரைக்கும் எரிந்து கொண்டே இருக்கும். இது மனுஷர்களால் உண்டான ஒரு காரியம். அதுக்கு பிறகு அதை அணைச்சிடுவார்கள். ஆனால் ஆண்டவர் போட்ட அக்னி, ஆண்டவர் சொல்ற, நான் உங்களுடைய இதயத்தில் அக்னி போட வந்தேன், அது இப்பொழுதே பத்தியறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் போட்டுட்டார். ஆனா அதை எரிக்க பண்ணாதது என்னுடையது உங்களுடைய கரங்கள்ல இருக்கு இல்லையா? ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த விசுவாசமானது, விசுவாசத்தை குறித்து நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது, நிறைய அதிகாரங்கள் இருக்கிறது. இருந்தாலும் விசேஷமாக உங்களோடு கூட ஒரு ஒரு புஸ்தகம், யூதா எழுதின நிருபத்திலே உங்களோடு கூட ரெண்டு காரியங்களை குறித்து பேச விரும்புகிறேன். யூதா எழுதின நிருபம் 5வது அதிகாரம். நல்லது, எல்லாரும் மொழிப்பா இருக்கிறீங்களான்னு பார்த்தேன். சரி, ஒரே ஒரு அதிகாரம் தான் யூதா எழுதினார், அதனால அதுல வேற எது இல்ல. யூதா அதிகாரத்துல பாருங்க, 3வது வசனத்தை வாசிங்க தயவுசெய்து.
பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது.
பிரைஸ் தி லார்ட். பாருங்க, வேதத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு முடிவு பகுதிக்கு வருகிற போது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பாக, அதாவது அதுக்கு முதல்ல யோவான், அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதின யோவானுடைய நிருபங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கடைசி கால சத்தியங்களையும் மறை பொருட்களையும் வெளிப்படுத்துறதுக்கு நடுவுல இந்த ஒரு நிருபம், அதுவும் ஒரே ஒரு அதிகாரம் உள்ள ஒரு நிருபம் இடையிலே தோன்றுகிறது. நான் யோசித்தேன், எதுக்காக இந்த நிருபத்தை கொண்டு வந்து இடையில வச்சிருக்கிறார்கள்? இப்ப வெளிப்படுத்தலுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னு பார்த்தா இல்ல. ஆனால் அப்படிப்பட்ட பூமியினுடைய கடைசி நாட்களை குறித்த காரியங்களை நீங்கள் கிரகிக்கிறதுக்கு முதலும் விளங்கிக் கொள்றதுக்கு முதலும் உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஒரு முக்கியமான காரியம் விசுவாசம். அதனால அவர் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத வேண்டும் என்று சொல்லி யூதா கருத்தா இருக்கிற போதிலும், அதுக்கு முதல்ல ஒரு காரியத்தை அவர் கவனிக்கிறார், ஒரு பலகீனத்தை அவர் காண்கிறார். அதைத்தான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? விசுவாசத்தை குறித்து, உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? போராட வேண்டும். அது சாதாரணமா நீங்க நினைக்கிற மாதிரிக்கு உங்களிடத்திலிருந்து ஏதோ மழை பெஞ்சுது காத்தடிச்சதுன்னு சொல்லி வளர்ற காரியம் அல்ல. ஏனென்றால் விசுவாசத்தின் சோதனைகள் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நீங்களும் நானும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆக அந்த விசுவாசத்தை வளர்க்கிறதுக்கு நாங்கள் போராட வேண்டும். அதற்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள். அந்த விசுவாசம் என்னிலும் உங்களிலும் இருந்து இல்லாமல் போறதுக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள். குடும்பங்கள்லேயே இருப்பார்கள், சூழல்ல இருப்பார்கள், வேலை செய்கிற இடங்கள்ல இருப்பார்கள். தினந்தோறும் அவர்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய அந்த விசுவாசத்திலே அந்த நெருப்பை கொஞ்சம் அணைத்து விட்டால், அல்லது அது எரியாதபடிக்கு என்ன சொல்வார்கள், ஒரு துர்ச்செய்திகளை பரப்புகிற ஒரு தன்மை, துர்ச்செய்திகளை பரப்புகிற ஒரு தன்மை. அதான் அவர் சொன்னார், யோபுட்ட 4 பேர் வந்துச்சுனுமா, 4 பேரும் துக்க செய்தியை சொல்றதுக்கு துர்ச்செய்தி சொல்றதுக்கு தான் வந்துச்சுனுமா. ஆக எத்தனை பேர் செத்து போனாலும் துர்ச்செய்தி சொல்றதுக்கு ஒரு ஆள் மிஞ்சி இருக்கும் எங்கேயாவது, சரியா? என்னபடினாலும் உங்கள்ட்ட வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லாதபடிக்கு, உங்களை பலப்படுத்தாதபடிக்கு, உங்களை இன்னும் பயத்துக்குள்ளாக கொண்டு போற மாதிரி, அல்லது இன்னும் நீங்கள் சோர்ந்து போகிற மாதிரி உங்களிடத்திலே செய்திகளை சொல்லுவார்கள், அல்லது உங்களை பயமுறுத்துவார்கள் ஏதோ ஒரு விதத்தில். இங்க வேத வசனம் சொல்கிறது, யூதா எழுதும்போது சொல்றார், நீங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை உங்களிடத்திலே கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வாங்க சொல்ல இல்லையா? ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவரையும் ஆண்டவர் வஞ்சிக்கிறவர் இல்ல. அவருக்கு கொடுத்து இவருக்கு கொடுக்காம இருக்கேன். நாங்க தான் என்ன செய்யறோம் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் என்னுடைய விசுவாசம் அவர்களுடைய விசுவாசத்தை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தான் நினைப்போம். அது நல்லா இருக்கு. என்னுடைய விருப்பங்கள் எப்படி இருக்கும்? மற்றவர்களுடைய காரியங்கள் நல்லா இருக்கிற மாதிரி. மற்றவர்கள் காரியங்கள் வேண்டாம், எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் எதுவோ அதை நான் விருத்தி செய்ய வேணும். அதை குறித்து தான் ஆண்டவர் என்னிடத்துல கேள்வி கேட்பார். வேற யாக்கிட்ட கேட்க மாட்டார். என்னட்ட தந்தத நான் எப்படி நடத்தி இருக்கிறேன், எப்படி வளர்த்திருக்கிறேன் என்பதான் கேள்வி. அலலூயா. அதை 20வது வசனத்தை இருக்க வாசிங்க, இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெரியும். அதே யூதாவில்
நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி
வாசிங்க, அதை சேர்த்து வாசிங்க.
தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள்.
விசுவாசத்தின் மேல், பரிசுத்த விசுவாசம், அது வசனத்தை வடிவாக்க நீங்க, அந்த வசனம் ஏதோ ஒரு விசுவாசம் அல்ல, பரிசுத்த விசுவாசம். அது எவ்வளவு பரிசுத்தம் என்று, பரிசுத்தமான ஒரு காரியம் என்பதை கவனியுங்கள். நானும் நீங்களும் எவ்வளவு காரியங்களுக்காக ஆண்டவரிடத்திலே வாஞ்சிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் ஒரு தகப்பன் ஆண்டவரிடத்திலே வந்து மகனுக்காக இறக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசமா இரண்டு சொல்லி. உடனே அவர் சொன்னார், ஆம் ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை தயவு செய்து நீ வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லிச்சுன்னா, அவருக்கு உடனே விளங்கிட்டு தன்னிடத்தில் இருக்கிற குறை அந்த விசுவாசம் தான். தேவைகள் இருக்கிறது, இருந்தாலும் தேவன் அதை நிறைவாக்குவார் என்கிற அந்த குறை அவருக்குள்ள இருந்ததை அவரே உணர்ந்து கொண்டார். அநேக நேரங்களில் நானும் நீங்களும் அதை உணர்ந்து கொள்றதில்ல. எங்களுக்குள்ள இருக்கிற குறைவு எவ்வளவு குறைவு என்பதை எங்களுக்கு தெரிகிறது இல்ல. ஏதோ இருக்குன்னு தெரியுது, ஆனா எவ்வளவு குறைவா இருக்கிறது ஆண்டவருடைய பார்வையில, அது எவ்வளவு வீக்கா இருக்குது என்றது எங்களுக்கு தெரியல இல்லையா. எங்களிடத்துல இருக்கிறதான, சரீரத்தில் இருக்கிறதான எல்லா தொழிற்பாடுகளையும் போய் நாங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணலாம். பிளட் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்லுவார், உங்களுடைய இருக்க வேண்டியதுல எவ்வளவு கூட இருக்குது, இருக்க கூடாததுல எவ்வளவு குறைய இருக்குது, இந்த மாதிரி ஒரு லிஸ்டே போட்டு தருவாங்க சரியா. அநேகமா தலைகளை தான் இருக்கும், எது இருக்க கூடாதோ அதுதான் அதிகமா இருக்கு, எது இருக்க வேணுமோ அதுதான் குறைவா இருக்கு இல்லையா. டெஸ்ட் பேப்பர் கிடைக்கிற மாதிரி டாக்டர்கிட்ட போய்க்கே ஒரு பயத்தோட போறது, போய் அது முகம் இன்னும் கொஞ்சம் தொங்கி போயிரும். நல்ல எக்யூப்னஸ்கள் வரணும், நல்ல நோட்ஸ். ஏன்னா இவ்வளவு பிரயாசப்பட்டனே, இவ்வளவு முயற்சி செய்தனே. போன முறை அவர் சொன்ன ஆலோசனை எல்லாம் கேட்டு பத்தாவதுக்கு இன்னும் தெரிஞ்ச நாலு பேர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனையும் கேட்டு எல்லாம் செய்துட்டு போய் பார்த்தா இருக்கிறது கூட கூடி போயிருக்கும். அது டயபெட்டிக் பிரஷர், இது எல்லாத்துக்கும் சாப்பாடு ஒரு விதத்துல காரணமா இருந்தாலும் மனோபயம் என்றது அதோட ஒரு பெரிய காரியம், ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் கிலோ கணக்கில் வச்சுக்கொண்டு சாப்பாட்டில் பட்டினி இருந்துட்டு அங்க போனா இருக்கிற டயபெட்டிக்கும் இருக்கிற பிரஷரும் கூடுதலா தான் காட்டும். குறைவுக்கு காரணம் நாங்க தான், ஆண்டவரோ ஊழியக்காரரோ அல்ல, விசுவாச குறைவுங்கள்ல இல்லையா, விசுவாச குறைவு. அந்த விசுவாசம் குறைந்து போகும்போது பாஸ்டர்கிட்ட போனேன் ஜெபிச்சேன் ஒன்றும் நடக்க இல்லை, அந்த ஊழியக்கார்ட்ட போனேன், இந்த ஊழியக்கார்ட்ட போனேன், மூன்று நாள் உபவாசம் பண்ணினேன், எல்லாம் செய்யலாம், நீங்க எல்லாம் செய்யலாம், ஆனா அவர் தந்த அது இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. 100 மீட்டரோ 200 மீட்டரோ ஓடும்போது நீங்க எவ்வளவு வேகமா ஓடினாலும், எவ்வளவு ஸ்பீடா ஓடினாலும், எவ்வளவு முதலாவதா வந்தாலும் ஒரு இடத்துல உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்னு கொடுப்பாங்க ஆரம்பத்தில் ஓடும்போது தெரியுமா, அதை குத்திக்கொண்டா நீங்க ஓடும். ஓடி அந்த எல்லையை கடக்கும் போது அந்த நம்பர் உங்கள்ட்ட இல்லையுன்னு சொன்னா நீங்க அது ஃபர்ஸ்டா வந்தாலும் உங்களை ஃபர்ஸ்டா எடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் கடைசியில அவர் தந்ததை பார்ப்பார் இருக்காண்டு. நீங்க எப்படித்தான் ஓடி முடிச்சாலும் அவர் தந்தது இல்லாம நீங்க ஓடி முடிச்சீங்கன்னு சொன்னா நீங்களும் நானும் அங்க போய் சேர முடியாது. அதுக்கு பிறகு வருவோம். இப்ப அதுல ஒரு 5வது வசனம், யூதா நிருபத்தில் 5வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க.
நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்த தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார்.
பாருங்க என்ன அநியாயம் இது. அடிமைகளா இருந்தா கூட ஏதோ ஒரு கொஞ்ச காலம் பிழைச்சிருக்கலாம், ஏதோ அரை வயிற்றுக்காவது சாப்பாடு இருந்திருக்கும், ஒரு 15 மணித்தியாலம் வேலை செய்தாலாவது ஒரு கொஞ்ச நேரம் நித்திரை இருந்திருக்கும். அங்கே இருந்து கூட்டிக் கொண்டு வந்து ரட்சித்து பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணி கடைசியில் எங்க வச்சு அழிக்கிறாராம், எதுக்காக அழிக்கிறாராம். ஆக அதுல 2 பேர் தான் மிஞ்சி இருந்துச்சு, 600,000 பேர்ல கடைசியில 2 பேர் தான் மிச்சம். ஒரு ஆளுக்கு பாக்குறதுக்கு மட்டும்தான் அலவுட், மனையும் கொள்ளுங்க. ஆண்டவர் முன்னமே நீங்கள் அறிந்திருந்தாலும், அவர் சொல்றார், நான் ஐ ரிமெம்பர் யூ, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். அது என்னன்னு சொன்னா நீங்க மறந்து போயிருக்கலாம். ஆண்டவர் மனதுருக்கமுள்ள தேவன். ஆதியாகமத்தில் சொன்னார், அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் இடுகிற கூக்குரல் அவருடைய காதுக்கு வந்தது. இன்னொரு முக்கியமான காரியம் வருது. நீங்க எல்லாம் கதறி அழுது ஜெபிக்கிறீங்க, ஒரு விஷயம் நீங்க விளங்கிக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார், அவர்கள் பெருமூச்சுகளை நான் கேட்கவே கேட்டு என்னுடைய ஜனத்தை ரட்சிக்க நான் இறங்கினேன் சொல்லி. அல்லேலூயா. வாயில வார்த்தை வராத பெருமூச்சு, வாயால சொல்ல முடியாத துக்கங்கள் பெருமூச்சுகளாய் வெளியில வரும்போது ஆண்டவர் அறிகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சொல்ல முடியாது, சில வழியில வெட்கமான காரியங்களா கூட இருக்கலாம். பெருமூச்சுக்களை கேட்டு இறங்கி வார ஒரு தேவன் வனாந்திரத்தில் விசுவாசிக்காத நிமித்தம் அழித்து போட்டார் என்று சொல்லி சொன்னால் அவர் என்ன அக்கிரமக்காரரா? கிடையாதே. அன்பே வடிவான தேவன், அன்பின் உருவம், இரக்கங்களின் தேவன், தலைமுறைக்கு இறங்குகிறவர். ஆனால் பரிசுத்தர், நீதியுள்ள தேவன். பரிசுத்தத்தில் அவர் யாரும் குற்றப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாதவனை ரட்சித்தா என்று சொல்லி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பிசாசு அவருடைய சமூகத்திலே நிற்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் அவர் விசுவாசத்தை கொடுக்காமல் அல்ல, விசுவாசத்தை கொடுக்கிறார். அதை அவர்கள் பேணி காப்பாற்றவில்லை, அதை வளர்த்துக் கொள்ள இல்லை, அவ்வளவுதான். அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வரவழைத்து ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். என்னையும் உங்களையும் ஆண்டவர் அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து, பாவத்தின் உலையிலிருந்து அழைத்து ரட்சித்து, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் ஆசீர்வதித்து. இல்லையா, எவ்வளவு சாட்சி சொல்றோம் இல்லைங்களா, எவ்வளவு சாட்சி சொல்றோம். அப்படி செய்தார், இப்படி செய்தார், ஜீவனை தந்தார், செத்துப்போனன் மறுபடியும் என்னை எழுப்பினார் இல்லையா, என்னெல்லாம் சொல்லி இவ்வளவு சாட்சிகளோடு இருக்கிற நாங்கள் கடைசியில அந்த முடிவு பரியந்தம் அவரோடு கூட போக முடியாவிட்டால் எவ்வளவு வேதனை. தயவு செய்து பிரியமானவர்களே, ஆண்டவர் வேற எதையுமே உங்களிடத்துல கேட்க இல்லை. முதலாவது அவர் கொடுத்த அந்த விசுவாசத்தை தயவு செய்து நீங்களும் நானும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதை வளர்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அதுல எந்தவித கரைகளும் வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். என்று சொல்லிச்சுனா அநேக நேரங்களில் சந்தேகங்களை உருவாக்குகிறதா அந்த விசுவாசத்தினுடைய ஒரு பெரிய ஒரு அழுக்கு கேடு. சந்தேகங்கள் பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 14:23 தயவு செய்து வாசிங்க. அடுத்து,
ஒருவன் சமுசியப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே.
ஓ, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. பாவம் எக்ஸ்ட்ராவா போய் தேடி போய் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சரிதானா நான் சொல்றது? பாவத்தை நானும் நீங்களும் எக்ஸ்ட்ராவா செய்ய போய் தேடி போய் செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை. விசுவாசிக்காம சில காரியங்களை செய்தாலே காணும் அது என்னவாமது? பாவம். விசுவாசத்தினால வர எதை பற்றி கதைக்கிறார் இதுல? எதை பற்றி இதுல சொல்லிக் கொண்டிருக்கணும்? அந்த வசனத்தை முதல் வசனத்தை வாசிங்க. இருக்க,
உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான்.
கவனிங்க, ரெண்டாவது வசனம் சொல்றது, ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்த. சமுசயப்படுகிறவன் என்ன? சந்தேகப்படுறது. சமுசயப்படுகிறவனாய் புசித்தான். நீங்க சாப்பிடும் போது எல்லாரும் ஜெபிக்கிறீங்க இல்லையா? ஜெபிக்கிறீங்க தானே? சரி, ஜெபிச்சுட்டு இரவு சாப்பிடுறீங்க, அடுத்த நாள் காலம் ரெளம்பினோன்னு ஒரு வயிற்று குத்து, உடனே என்ன சொல்லுவீங்க? நேற்று சாப்பாட்ட சாப்பாட்டுல ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பீங்க. இப்ப நீங்க ஜெபிச்சது என்னதுக்குன்னு கேக்குறேன்னா, எதுக்காக ஜெபிச்சீங்க? ஆகாரத்தை ஆண்டவரே ஆசீர்வதித்து தாரும். இப்ப அதே ஆகாரம் ஆசீர்வதித்து தாரம்னா நீங்க விசுவாசத்தோட நீங்க சாப்பிட்டீங்க, ஆனா அடுத்த நாள் உங்களுக்கு வியாதியை கொடுத்தது அதே சாப்பாடு தானா? மனைவியை கண்டடைகிறவன் நல்ல இவை கண்டடைகிறான். இப்ப ஆம்பளையில் கொஞ்சம் கடுப்பா இருப்பாங்க இல்லையா? ஆனா மனைவி மேல குற்றம் சொல்லுவார்கள் ஒரு கட்டத்தில். அதே மாதிரி பெண்களுக்கு தான். ஆக ஒரு விஷயத்துல நான் நல்லதென்று நிச்சயித்ததுல நான் சந்தேகப்பட்டால் அது அவிசுவாசம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு கூட எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பாவமா இருக்கு. அவிசுவாசமாய் நான் உண்கிற உணவு கூட எனக்கு பாவமா இருக்கு. அப்ப ஒரு கிழமையில எவ்வளவு தரம் பாவம் செய்த சாப்பிட்டதுனால மாத்திரம்னு சொல்லி நாங்க யோசிச்சு பார்க்கணும். விளங்குதுங்களா? விசுவாசம் எவ்வளவு தூரத்தில், இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எங்களுடைய விசுவாசம் இப்ப எவ்வளவு தூரத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கே விளங்கு. அதாவது விசுவாசம் இல்லாம, இதுக்கு இல்லாம விசுவாசம், அநேக நேரங்களில் சாப்பாட்டுக்காக மட்டும்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். டீ குடிக்கும் போதெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறது இல்லை, தண்ணி குடிக்கும் போதெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறது இல்லை. அதுவும் தொண்டைக்கு போய் அதுவும் எங்களை தான் பலப்படுத்துது ஏதோ ஒரு விதத்தில். இருந்தாலும் ஒரு சில காரியங்களை தான் நாங்கள் முதன்மை கொடுக்கிறோம், பரவாயில்ல. ஆனா விசுவாசத்தினால வராத யாவும் பாவமே. நான் ஜெபிக்கிற ஒரு காரியம், அதான் இவர் சொல்றார், நீ நல்லதென்று நிச்சயித்த காரியத்திலே உன்னை குற்றம். அதாவது இன்னொரு ஆள் வந்து சொல்றார் என்றதுக்காக நான் சந்தேகப்படக்கூடாது. நான் விசுவாசித்து ஆண்டவருடைய நாமத்திலே இந்த ஆகாரத்தை பரிசுத்தமாக்கி இது நல்லது என்று சொல்லி எனக்கு ஆண்டவர் தந்த காரியத்தை மற்றவை என்ன சொன்னாலும் எனக்கு அது பற்றி பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய நாமத்திலே அது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படித்தான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகம் உங்களை குற்றம் சொல்லலாம், சபையில் இருக்கிற எல்லாரும் பெரிய பரிசுத்தவங்களா, திறமான ஆக்களா, யாரையும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. வெளியில இருக்கிறாக்க யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ராஜரீக சந்ததியா இங்கே இருக்கிறீங்க. உங்களை பரிசுத்தப்படுத்துற அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் உங்களை கரையற்றவர்களாக விட மாட்டார். அப்படி கரையில்லாதவர்களா அப்படி மாற்றி அவருடைய மகிமையில ஏறெடுக்கும் போது அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றித்தான் ஏறெடுக்க போறார். அறகுறையா செய்ய போறதில்லை அவர். வாசிங்க என்னோட கூட இன்னொரு வசனத்தை. ஏன் சொல்லி சொன்னால், அந்த விசுவாசமானது ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும். அதே ரோமர்ல 10வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க.
நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும்.
ஆக இருதயம் விசுவாசிக்கும் போது நீதி உண்டாகிறது, நீதியான எண்ணங்கள் இருதயத்தில் உண்டாகிறது. விசுவாசிக்கும் போது என்ன நடக்குது? முதல்ல நீங்க எப்படி நீதி செய்தீங்க? மற்றாக்கள் பாக்கினம், மற்றாக்களுக்கு தெரிஞ்சா விளங்குதா? மற்றாக்களுக்காக, உலகத்துக்காக. எங்கட நீதி எல்லாம் எப்படி இருக்குது? உலகத்துக்காக. முதல்ல அப்படிதான் இருந்தது. ஆனா விசுவாசம் என்கிறது இருதயத்தில் விருத்தியாகும் போது எங்களுடைய சிந்தனைகளே தூய்மையா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா சிந்தனையில நான் யாருக்கும் தெரியாம ஒரு ஆளை பற்றி கூடாம நினைக்கலாம், ஒரு ஆளை குற்றப்படுத்தலாம், எதுவும் செய்யலாம். ஆனா விசுவாசம் பெருகும் போது என்ன நடக்கு தெரியுமா? என்னுடைய இருதயம் கூட சுத்தமா தான். தாவீது சொன்னார், நான் என் தேவனுக்கு முன்பாக மன உண்மையா இருந்து என்னை என் துர்க்குணத்துக்கு விலக்கி காத்து கொண்டேன். வாசிச்சிருக்கீங்களா? தாவீது ஓபனா சொல்றார். ஒரு ராஜா 12 கோத்திரங்களையும் ஆண்ட ஒரு பெரிய ஒரு ராஜா சொல்றார். முதலாவது ராஜா, என்னை என்னுடைய துர்க்குணத்துக்கு விலக்கி காத்துக்கொண்டே எங்க? தேவனுக்கு முன்பாக மன உண்மையாயிருந்து. அதுதான் முக்கியம். இந்த விசுவாசமானது பெருகி இருதயத்துல எனக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட சிந்தனைகள் அல்லது எனக்குள்ள இருக்கிறதான அந்த இப்படி சொல்லுவாங்க சுள்ளண்டு வருகிற ஒரு கோபம், இந்த மாதிரியான காரியங்கள் இல்லைன்னா கோபம் வரைக்கும் அநேக நேரங்களில் என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்களுக்கு என்ன சொல்றோம்னு விளங்குது இல்ல. ஏதோ ஒன்று சொல்லிடுறோம், ஏதோ ஒன்று பார்த்துடுறோம், ஏதோ ஒன்று செய்திடுறோம் இல்லையா? அதான் வேதம் சொல்கிறது, மனுஷருடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாது. கோபத்தில் போய் நான் நீதி செய்ய போறோம்னு சொல்லி செய்திங்கன்னு செய்தினா அது கோபத்தில் செய்த ஒரு காரியம், அதுக்கு பேர் நீதி இல்லை. அது நீங்க மனமாக செய்ததும் அல்ல இல்லையா? இப்ப வாசிங்க, என்ன வாசிங்க? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். வாயினாலே அறிக்கை, இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா சில பேர் அவிசுவாச பாட்டாவே பாடிக்கொண்டிருப்பாங்க. தயவு செய்து அந்த பாட்டை எல்லாத்தையும் விட்டுருங்க சரியா? அதுக்காக இல்லாத விசுவாசம் இருக்கிற மாதிரியான பொய்ப்பாட்டும் பாடாதீங்க. இருக்கிற வரைக்கும் இருக்கிறத உண்மையா பாடுங்க. பாடுறதுக்கு இருந்தா பாடுங்க, சொல்ற வரைக்கும் இருந்தா சொல்லுங்க. விசுவாசம் நிறைய இருந்தா பாடலாம் சரியா? வேதமே சொல்லுது, துக்கமா இருக்கிறவன் பாடக்கடவன் இருக்கா? அது சினிமாலதான் அப்படி இருக்கும். துக்கமா இருந்தா சினிமா பாடல, சினிமாலதான் துக்கத்துல பாட்டு பாடிக்கிட்டு போறது. துக்கமா இருந்தா யாரும் பாட முடியாது. சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கிறவன், துக்கமா இருந்தா ஜெபிச்சுட்டு இருங்க, அவ்வளவுதான். நடிக்க தேவையில்லை. நாங்க இந்த விசுவாசம் கற்றுக் கொடுக்கும், உண்மையாக வாழ்றதுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த விசுவாசம் நீங்க இருக்கிற மாதிரியே தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்க கற்றுக் கொடுக்கும் நான் சொல்றேன். ஹலலுயா. அது ஒரு பெரிய ஒரு உண்மையா சொல்லிட்டா அந்த உண்மையா வாழ்ற வாழ்க்கையை மாதிரி ஒரு இலகுவான வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. குற்றம் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை விளங்குதுங்களா? நான் ஒரு காலத்துல உள்ள நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்துட்டு வைங்கவன் லெட்டர் பாக்ஸ் கிட்ட போக மாட்டேன். அதுல வர்ற கடிதங்கள் அவ்வளவு பேசவான கடிதங்கள் எனக்கு. லெட்டர் பாக்ஸ் பார்த்தாலே நான் ஒரு பக்கத்தால் இப்படி ஒரு வளையம் போட்டு தான் வீட்டுக்குள்ள போவேன். அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது. வீட்டு பெல் அடிச்சா ஒரு பயம், டெலிபோன் அடிச்சா ஒரு பயம், அப்படி ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு முதலாவது நான் வீட்டுக்கு வரும்போது போய் திறக்கிறது லெட்டர் பாக்ஸ் தான். சரியா? மிச்சம் எல்லாத்துலயும் முன்னுக்கு போக நீக்கி தெரிஞ்சிட்டு இப்ப எனக்கு. ஏன் ஆண்டவர் சொன்னார் உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன் கேட்கறது என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. கண்டபடினாலும் முதல்ல போய் கதவை திறக்க போறது நான் தான், பயமே இல்லை. இருதயம் சுத்தமாக எடுத்துட்டுச்சுன்னால் ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. காசு இருக்கோ பணம் இருக்கோ என்ன இருக்கோ இல்லையோ, ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை. நித்திரை சுகமா இருக்கணுங்க. அது எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, பயம் இல்லாத ஒரு ஜெர்மன்ல இருந்து பயப்படுற வாழ்க்கை இருக்கிறாக்கள் தெரியும் எனக்கு இல்லையா? லெட்டர் பாக்ஸ் சொந்தமா ஒரு லெட்டர் பாக்ஸ் வச்சுக்கொள்ளாது, என்ன அவ்வளவு பிரச்சனை. எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார் என்னுடைய நுகம் சுமப்பதற்கு இலகுவாயிருக்கு. ஆக இது முதலாவது. ரெண்டு காரியம் சொன்னேன். இது முதலாவது, விசுவாசத்திலே நானும் நீங்களும் பலப்பட வேண்டும். அந்த பலன் என்னுடையதும் உங்களுடையதும் உலக வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, தேவனோடு இணைகிற அந்த முக்கியமான அந்த வாழ்க்கைக்கு பெரிய உதவியா இருக்கும். அநேக சத்தியங்களை அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இல்லையா? அது உங்களுக்கு போதிக்கும். அது ஒரு அபிஷேகம். இரண்டாவது காரியம், அதே யூதாவில், யூதா எழுதின நிருபம் 6வது வசனத்தை வாசிங்க.
தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசத்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. பாருங்க, தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள், ஸ்டேட்டஸ், அவரவருக்கு சொல்லி சில பொறுப்புகளை கொடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரியா? அந்த பொறுப்புல நீங்க நிக்க தெரியணும். ஜாமக்காரன் சொல்லி ஒரு பொறுப்பு கொடுத்தா அவர் ஜாமக்காரனாய் அந்த ஸ்தலத்திலேயே அவர் நிற்க வேண்டும். அவரை அப்ளோசன் செய்யும் வரைக்கும், அவர் அடுத்ததால் வந்து அவரை மாத்தி விடும் வரைக்கும் அவர் அந்த ஸ்தானத்தில் நிற்க வேணும். ஸ்தானத்தை விட்டு விலகக்கூடாது. விட்டு எந்த காரணத்தினாலேயும் விலகக்கூடாது இல்லையா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், அதுக்காக சபை முழுக்க ஊழியக்காரராக மாத்தி ஆண்டவர் வைக்கல. சில பேரை தாய்மாரா வச்சிருக்கிறார், சில பேரை தகப்பன்மாரா வச்சிருக்கிறார், சகோதரர்களா வச்சிருக்கிறார், சகோதரிகளா வச்சிருக்கிறார். அது கூட ஒரு ஸ்தானம் தான். அந்த ஸ்தானத்தை விட்டு கூட நீங்க விலகக்கூடாது. ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் நான் இதை குறித்து இந்த டிஸ்கஷனுக்குல நான் வரையில, இருந்தாலும் இந்த தேவதூதர்கள் ஆதிமேன்மை இதெல்லாம் நீங்க யோசிக்கலாம், அவ்வளவு வேணாம். நான் ஆதாம் ஏவாள் விஷயத்துக்கே வாரம். மனுஷர்களுக்குள்ளே போவோம். நாங்க மனுஷருக்குள்ளேயே போனால் என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய ஸ்தானத்தை காக்கவில்லை. ஆண்டவர் எந்த கொடுத்தார்? காப்பாற்றுகிறதுக்காக, அந்த தோட்டத்தை காவல் காக்கிறதுக்காக, பண்படுத்துறதுக்காக கொடுத்தார். அதை விட்டு, அந்த இடத்தை விட்டு ஆதாம் விலகினாரோ ஏவாள் விலகினாலோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் அங்க நடந்தது என்ன, அப்படி விலகும் போது இடையில ஒரு ஆள் வர்றதுக்கு சான்ஸ் ஆயிட்டுது. இடையில ஒரு ஆள் வந்து என்ன நடந்தது, அந்த விசுவாசத்திலே ஒரு கீறல் அங்கே ஒரு காதுல வந்து விழுந்தது. அதுக்கு அது வரைக்கும் அந்த பழத்தை பார்த்திருக்கலாம், அந்த மரத்தை பார்த்திருக்கலாம், ஆனால் அந்த காதுல விழுந்த அந்த செய்தியை கேட்டதுக்கு பிறகு அந்த மரத்தை போய் பார்க்கும்போது அது சொன்னது மாதிரியே அந்த மலம் இருந்தது. அவ்வளவு நாளும் அது அட்ராக்டிவா இருக்கே இல்லை, அவ்வளவு நாளும் அந்த கனியை சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல யோசனை வரையில்ல. ஆனால் அந்த பிசாசினுடைய அந்த தந்திரமான வார்த்தைகள் காதுக்குள்ள போனோன்னு அதுக்கு பிறகு அந்த பார்க்கிற பார்வையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஓ, பார்க்கறதுக்கு நல்லாயும் இருக்குது, பார்க்க பார்க்க இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, போடக்கு சொன்னது மாதிரி உண்மையா இருக்கும் போலதான் இருக்குது, அறிவு வரும் போலதான் இருக்குது. நல்லா யோசிச்சுக்கொள், தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பேன் கட்டாங்க, இருந்தாலும் இன்னைக்கு சொல்றேன். விசுவாசத்துக்கு முதல் எதிரி அறிவு. அறிவில மனுஷ உலக அறிவிலே விசுவாசத்தை நீங்க நிதானப்படுத்த வலிக்கிறாதீங்க. அத லோகிக்கா என்றத குறிச்சு யோசிக்கிறதா அறிவு. சாத்தியமா, சரியா, நடக்குமா, இப்படியான கேள்வியில் போடுறதான் என்னது பேர், அதுக்கு பேர் அறிவு என்று பேர். சரியா, அந்த அறிவு என்ன செய்யும், விசுவாசத்துக்கு எப்பவும் இடைஞ்சல் கொடுக்கிறது அறிவு தான். விசுவாசம் காணப்படாதவைகளின் நம்பிக்கையும் என்னவமா இருக்கு, உறுதியா இருக்குதான். ஏற்கனவே ஐடியால வராத காரியங்கள்ல ஆண்டவர் சொன்ன உங்களுடைய சிந்தனைகள்ல தோன்றவில்லை. நான் உங்களுக்காக ஏற்படுத்தின காரியங்கள்லாம் உங்களுக்கு ஐடியாவே இல்லை அதை குறிச்சு. இப்ப சொல்லுவாங்க அங்க பரலோகத்தில் எல்லாம் ரோட் எல்லாம் தங்கமயமா இருக்குமாமே, ஒருத்தருக்கும் தெரியாது. இங்கே விலகுன்னது தங்கம் என்றபடினால அவருடைய கற்பனை அப்படியா இருக்குது. அங்கேயும் தங்கமா இருக்கு, மரம் எல்லாம் தங்கமா, தங்க பழங்கள் அங்க எப்படி இருக்குன்னு எங்கட இந்த மாமிச அறிவுக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் அவ்வளவு அனந்த ஞானம் உள்ள தேவன், அவ்வளவு அழகாக நேர்த்தியாக சில காரியங்களை செய்திருக்கிறார் இல்லையா. அவர் ஊழியக்காரன் சொன்னார், பால் குடிங்க உடம்புக்கு நல்லது, அதுல விட்டமின் இருக்குது. அதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுல என்ன விட்டமின் இருக்கு அதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த பால் எப்படி உடலுக்குள்ள போய் அது உங்களுக்கு பலனா வருதுன்னு சொல்லி அதை இன்னும் கண்டுபிடிக்கலையா. பால் குடிச்சா நல்லது உடம்புக்குன்னு சொல்லி அநேகம் பேருக்கு தெரியுது, ஆனா அது போய் என்னெல்லாம் செய்யுது, எப்படி அது பலமா ஒரு சக்தியா, ஒரு எதிர்ப்பு சக்தியா உங்களோட உடம்புக்குள்ள இருந்து கிரியை செய்து அந்த வியாதிகளை வராத படிக்கோ அல்லது உங்களுக்கு ஒரு பலனையோ கொடுக்கறது எப்படின்னு சொல்லி அதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. ஏன்னா மனுஷ அறிவுக்கு எட்டாத சில காரியங்கள் இருக்கிறது. ஆனா இங்கே நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஸ்தானத்தை விட்டு விலகிறது. ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்திலிருந்து இல்லாத சில காரியங்களை விரும்புகிறது. தகாத விருப்பங்கள் என்று சொல்லி அதுக்கு பெயர். தகாத விருப்பங்கள் சொல்லிச்சுன்னா என்ன, அது என்னையும் உங்களையும் மோசத்துக்குள்ள கொண்டு போகிறது. அது என்ன செய்யும் தெரியுமா, இங்கிருந்து வேறொரு இடத்தை பார்க்கும், வேறொரு இடத்தை பார்த்து அந்த இடத்துல ஆசைப்படும். சரியா, அந்த ஆசைகள் எங்க போகும், எங்களை நரகத்துக்கு நேரே கொண்டு போகும். உள்ளதுக்குள்ளே வேதத்துல மனுஷரா பிறந்தல அறிவாளி சாலமோன், சாலமோனை விழுத்தினதே அந்த பார்வைதான். அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல கூட வருது. அதை நான் விசேஷமா இந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னு சொல்லினால், ஆண்டவருடைய பார்வையிலே அது விரும்பப்படாத ஒரு காரியம். வேறு வழிபாடு உள்ளவர்களை வாலிபர்கள் விரும்புகிறதும் வாலிபிகள் விரும்புகிறதும், நான் அவர்களை எப்படியாவது கர்த்தருக்குள்ளே எடுத்துடுவேன் என்று சவால் விடுகிறதும் மூடத்தனம். தயவு செய்து அதுக்கு யாருமே வெளிக்கிடாதீங்க. அதாவது கிறிஸ்துவை நன்னோக்கத்தோடு ரட்சிப்பின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, நான் அந்த ஸ்திரியை மனம் முடிக்க போகிறேன் என்றதுக்காக ஏற்றுக்கொள்றதோ, அந்த வாலிபனை மனம் முடிக்க போகிறேன் ஏற்றுக்கொள்றதோ ஒரு வியாபாரம் அல்ல. இது ஆத்தும ரட்சிப்புக்காக உண்டாகப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான். இது திருமணங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட காரியம் இல்ல. வாலிப தம்பிமார் தங்கைமார், தயவு செய்து இதை கவனத்தில் கொண்டு உங்களுக்கு உங்களுடைய கண்ணுக்கு கலிக்கம் போட்டு ஏறண்டு சொல்லி சொன்னால் கவனிங்க. ஆசீர்வாதங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது தான் ஆசீர்வாதங்கள். அது ஒன்று மாத்திரம்தான் வேதனையை கூட்டாத ஒரு காரியங்கள். வேறு மிச்சம் எல்லாம் வேதனையை கொண்டு வரும். விளங்கிக்கொள்ளுங்க. இன்றைக்கு தேவதூதர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை எதுக்காக விட்டார்கள் என்று சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன நடக்குது, அநேக நேரங்களில் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம போறதுக்கு காரணம் அதுதான். இப்படி கூட்டிக்கிண்டு வாரன்னு சொல்லி போட்டு போனார்கள், அப்படியே போனார்களும் இருக்கணும். எனக்கு தெரிய அவங்களும் சேர்ந்து போயிட்டாங்க. எது, நான் அவங்களை ரட்சித்து கொண்டு வந்து நான் கல்யாணம் கட்டி அவங்களை ரட்சிக்க போறேன். யாருமே கல்யாணத்தினால ரட்சிக்கிறதும் இல்ல, புருஷன் மனைவியை ரட்சிக்கிறதும் இல்ல, மனைவி புருஷனை ரட்சிக்கிறதும் இல்ல. ஹலலூயா, ரட்சிப்பு தேவனுடையது. ஹலலூயா, அது எத்தனை வருஷம் போனாலும் சரி ரட்சிப்பு தேவனுடையது. அவர் செய்கிறார், அவருடைய வார்த்தை. நீங்க என்னதான் சுவிசேஷம் சொன்னாலும் தேவனுடைய ஒரு வார்த்தை இல்லாத சுவிசேஷம் வீண். நீங்க ரெண்டு மணி நேரம் சுவிசேஷம் சொல்லலாம், ஒரு ஆண்டை காதை போட்டு கடிக்கலாம், ஆனா நீங்க அதுல ஒரு வேத வசனம் சொல்லலன்னு வச்சுக்கொள்ளுங்க, அது வீணான ஒரு சுவிசேஷம். அந்த ஆத்மா வந்தாலும் அது நிரந்தரமா வராது, அது போயிடும். அது கிறிஸ்துமஸுக்கு வரும், நியூ இயருக்கு வரும், ஈஸ்டருக்கு வரும், அதுக்கு பிறகு அவ்வளவுதான். நீங்க ஆதாயப்படுத்தணும் என்று யாரையும் விரும்பினீங்கன்னா தேவ வசனத்தை சொல்லுங்க உங்களோட சுவிசேஷத்துல. அது ஒரு வருஷமானாலும் ரெண்டு வருஷமானாலும் பலம் கொடுக்கும். நான் ரெண்டு வருஷம் வெட்டு காட்டிட்டு தெரிஞ்ச ஒரு ஆள், மூன்று வருஷம் கிட்டத்தட்ட வெட்டு காட்டி தெரிஞ்ச ஒரு ஆள். எத்தனையோ மெசேஜ்களை போட்டு காட்டுவார், எனக்கு அங்கதான் நல்ல நித்திர வரும். சரியா, அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு ஆனா என்ன திருப்பி கொண்டு வந்தது அந்த தேவனுடைய வசனம் தான். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் என்ற ஒரு செய்தியை, ஒரு ஊழியக்காரனுடைய செய்தியை கேட்டான். கேட்ட உடனே ரேடியோ கெசட்ல கேட்கிறேன், இப்ப எல்லாம் வீடியோ டிவில எல்லாம் பார்க்க, அந்த நாட்கள்ல கெசட், அவருடைய கெசட்ல கேட்கிறேன் தேவனுடைய திட்டம் என்ற ஒரு செய்தியை. கேட்ட போது ஆண்டவருடைய வார்த்தை என்னை விடுவித்தது. இந்த வரைக்கும் நான் பின்மாறு இடையில போயிருந்தாலும், கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தாலும், ஒரு காரியத்திலிருந்து என்ன அசைக்கல தெரியுமா, அவர் ஒருவர் தான் தேவன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையிலிருந்து என்ன அசைக்கவே இல்லாது. அது எதனால நடந்ததுன்னு சொல்லிச்சுன்னா இந்த வேத வசனத்தினால. அதனாலதான் நான் இன்றைக்கும் அதை தலையில தூக்கி வச்சுன்னு தெரியறேன். ஏன்னு சொல்லிச்சுனா எனக்கு என்ன இருக்கவே இல்லையோ அது இருந்தா போதும். உங்களுக்கும் அப்படித்தான், அது உங்களை கட்டாயம் காப்பாற்றும். பாருங்க வேதம் சொல்லுகிறது ஏன்னு, இது எவ்வளவு முக்கியமானது. வேகமா ரெண்டு மூணு வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று தீமேத்தேவு எழுதின நிருபத்தில், என்னோட கூட 1:19 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:19.
இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
பாத்தீங்களா, இந்த விசுவாசம் குறைஞ்ச உடனே என்ன நடக்கு தெரியுமா, நல்மனசாட்சி போயிடும். நல்மனசாட்சி போனோடனே விசுவாச கப்பல் ஆட்டமே டேமேஜ் ஆயிடும். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையினுடைய ஓட்டம், அந்த கப்பல் டேமேஜ் ஆறதுக்கு காரணம் நல்மனசாட்சி. அந்த நல்மனசாட்சி பெருகாம இருக்கிறதுக்கு காரணம் விசுவாச குறைச்சல் முதலாவது. அடுத்ததை பாருங்க, 1 கொரிந்தியர் 6:12 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:12.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒரு நாள் ஒரு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன்.
பாருங்க, இந்த வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதை கொடுக்கிறது விசுவாசத்தினுடைய ஒரு நிறைவு. விசுவாசத்தினுடைய நிறைவு என்ன செய்யும் தெரியுமா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. சரியா, எனக்கு வயசு இருக்குது, வசதி இருக்குது, பலன் இருக்குது, அறிவு இருக்குது, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. மனம் முடிக்கிறதுக்கு வயசு இருக்குது, அறிவு இருக்குது, உங்களுக்கு வேலை இருக்கலாம், ஆனா எல்லாரையும் மனம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்காது. தகுதின்றது நான் சொல்றது எது, ஆண்டவருடைய பார்வையில. வேற உலக காரியங்களுடைய தகுதியா நான் பாக்குறது இல்ல, ஆண்டவருடைய பார்வையில ரட்சிப்புள்ள மகனாக மகளாக இருக்கிறது முதலாவது தகுதி. அது இல்லாட்டி நீங்க அதை பற்றி கதைக்கவே தேவையில்லை, அதை கூட ஃபுல் ஸ்டாப் பண்ணிடுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். அடுத்தது இந்த விசுவாசம் என்ன செய்யுது, அடிமைப்படாதபடிக்கு உங்களை தப்பிச்சு கொள்றதுக்கு பலன் கொடுக்குது. இந்த விசுவாசம் என்ன செய்யுது பாருங்க, ஏண்டா சில பேர் வந்து கல்யாணம் கட்டி போனா அடிமையா, ஒன்று புருஷனுக்கு அடிமையா போயிடறாங்க, இல்லை பஞ்சாயத்து அடிமையா போயிடறாங்க, அதுக்கப்புறம் திரும்பாததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா என்ன செய்யறது பிரதர், என்ன செய்யறது சிஸ்டர், அவருக்கு விருப்பம் இல்லை. அப்ப அவர்த்த தலையில ஒண்ட போட்டுட்டு அவர் செத்தாப்புறம் வருவீங்களா? ஆ, வர்றேன். இந்த மாதிரி யாராவது சொன்னா சபைக்கு வாங்கன்னு கேட்டா ஏதாவது காரணம் சொல்லுவாங்க, அது நடந்தா வரேன். இதெல்லாம் நம்பாதீங்க, வர்றவன் உடனே பின்னாலேயே வருவான். சரியா, காரணம் எல்லாம் சொல்ல மாட்டான், வர்றவன் தானா வருவான். 2-3 வருஷம் சுவிசேஷம் சொல்லிட்டு நான் அந்த அப்போ இருந்த அந்த போதவர் வீட்டடியில் போயிருக்கிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க நினைச்சாங்க நான் வேற யாரையோ பார்க்க வந்துக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது நான் வர்றதுன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க, அவரை பார்க்க வந்துக்கிறேன், நான் அவரை பார்க்கல, சேர்ச்சிக்கு வர்றேன் அப்படின்னு விடுவிக்கிற வேதவசனம் முடிச்சா அப்படிதான் இருக்குது. பின்னாலேயே போக வேண்டியதான், வந்து கூட்டிகிட்டு போக மாட்டான், நாங்களா போவோம். இந்த வரைக்கும் அதான் நடக்குது, நாங்களா தான் போய்கொண்டிருக்கிறோம். ஏத்தி தயவு செய்ய, நான் யாரையுமே குற்றப்படுத்தல, மன்னிச்சு கொள்ளுங்க, அப்படி சொல்ல. ஆனா அந்த வாஞ்ச திங்கக்கிழமே யோசிப்போம், ஞாயிற்றுக்கிழமே எப்படி சேர்ச்சிக்கு போறது. கர்த்தர் கொடுப்பார் இந்த பலன், உங்களை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும். உங்களை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கும். மேல இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஓய்வு நாள்ல உங்களை தேடி வருகிற ஜனங்களை பார்க்க எனக்கு என்றைக்குமே சந்தோஷம் தான். வாசிங்க என்னோட கூட இன்னொரு வசனத்தை, 2 தீமோத்தேயு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், 4:7.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினாராம், ஓட்டத்தை முடித்தேராம். எதுக்கா, எதை சேவ் பண்றதுக்கா அவருடைய போராட்டம், விசுவாசத்தை சேவ் பண்ற. அவர் கையில் என்ன வச்சுட்டு ஓடி இருக்கிறார், விசுவாசத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஓடி இருக்கிறார். அதை பறிக்கிறதுக்கு, அதை அவருடைய இருந்து புடுங்கிறதுக்கு நிறைய தடைகள் வந்தது. அதனால அதை காப்பாத்துறதுக்காக அவர் நிறைய போராட்டம் பண்ணினார். போராட்டம் பண்ணி கடைசியா ஓட்டத்தை முடிக்க பார்த்தார், இருக்குதா விசுவாசம் இடத்துல இருக்குதா,
பார்த்து சொன்னார், ஓ இருக்குது, போராடினது வீண் போகவில்லை. அடுத்த வசனம் சொல்லுது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது முதல்
நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு.
அல்லேலூயா, விளங்கிக் கொள்ளுங்க. விசுவாசத்தை கொண்டு நீங்கள் இயேசுவை சந்திப்பீர்களானால் அவர் அங்கிருந்து ஒரு நீதியின் கிரீடத்தோடு உங்களை நோக்கி வருவார். அவர் வஞ்சிக்கிறவர் அல்ல, அவர் பொய் சொல்லுகிறவரும் அல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 12:1 அதையும் வாசித்து நாங்கள் முடிப்போம்.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம்.
ஹல்லேலூயா. தனியா இந்த வசனத்தை மட்டுமே வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணலாம், இருந்தாலும் வேகமா சொல்றேன். எல்லாத்தையும் தள்ளிட்டு நாங்க எங்களுடைய ஒரு நோக்கு ஒன்று இருக்கணும், ஒரு எல்லை, ஒரு எய்ம். அது என்னதான் ஓட்டமா இருந்தாலும் அதனுடைய எல்லை எங்கே குறிய பார்த்து தான் ஓடுவார்கள் இல்லையா. அப்ப அப்படி ஓடும்போது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அங்க நிக்கிறது யாருன்னு தான் கேள்வி. இப்ப நீங்க யாரை எய்ம் பண்ணி யாரை இலக்காக வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய விசுவாச ஓட்டத்தின் கடைசியில நிக்கிறவர் யார், அந்த பின்னணியத்தில் நிக்கிறவர் யாருன்னு தான் கேள்வி. நீங்க இயேசுவை அந்த வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய, ஏன்னா அவர்கிட்ட அதை நாங்கள் பெற்றோம், இனி நாங்கள் அவரிடத்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம், ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். அவர்கிட்ட நாங்கள் அவர்கிட்ட பொருள் அவர்கிட்ட கொண்டே கொடுக்கறதுக்குதான் நாங்க ஓடுறோம் இல்லையா. நாங்க எங்களுக்கு என்ன சொல்ல, உதார புருஷர்களாய் வேற யாரையும் வைக்க கூடாது. வச்சு ஓடினோம்னு சொன்னா அந்த ஓட்டம் புலையா இருக்கும். ஏனடா, எனக்கு தந்த விசுவாசத்தை எனக்கு தந்தவரிடத்துல கொடுக்கறதுதான் முறை, அதுக்காகத்தான் அவர் எனக்கு தந்திருக்கிறார். ஓடுற ஓட்டத்தில் அதை வச்சு கொள்றது மாத்திரம்தான் என்னுடைய காரியம். அதை பாதுகாத்து நான் அவரிடத்திலே கொண்டே கொடுக்கணும், அதைத்தான் நான் செய்யணும், நீங்களும் அதைத்தான் செய்யணும். அதனால அழைக்கப்பட்ட நீங்க இந்த உலகத்தில் கரை திரையற்றவர்களாய் வாழ்றதுக்கு தேவன் ஒரு பெரிய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். அது அந்த பரலோகத்துக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். அதுதான் விசுவாசம் என்கிற ஒரு மகா பரிசுத்தமான ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அதை கொண்டு இந்த உலகத்தில் நானும் நீங்களும் போராடி தேவ சமூகத்தை அடைவோம் என்று சொல்லி கூறி தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஹல்லேலூயா. சார், அவர் பழுத்தடி போவே விசுவாசத்தினால் நீதிபார் பிழைப்பார். மார்ட்டின் லூதருடைய தாரக மந்திரம் அதுதான், விசுவாசத்தினால் நீதிபார் பிழைப்பார். ரட்சிப்பு விசுவாசத்தில் ஆரம்பமாகுது, நம்ம முடிவும் விசுவாசத்தோட முடியட்டும். நம்ம கேட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம நாம் ஒப்பு கொடுப்போம். விசுவாசத்தை நம்ம டெவலப் பண்ணணும். அது தேவனுடைய வார்த்தையை வைத்து தான். விசுவாசம் தேவனுடைய கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தில் வரும். அப்படி தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு கேட்டு கேட்டு, தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்து வாசித்து வாசித்து, நம்முடைய சொந்த பக்தி விருத்தி, செல்ஃப் எடுபிகேஷன், நம்முடைய சொந்த பக்தி விருத்தி நாம் பாதுகாத்துக்கணும். தேவன் அறிவார் நாம் எப்படி வாழறோம். அதை வாசித்த ஒரு வசனம், ரட்சித்து பிற்பாடு அவைகளை அழித்தார் என்று விசுவாசம். தேவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆனால் அவவிசுவாசத்தினாலே அழிக்கப்பட்டார். ஒரு காரியத்தை நான் சொல்றேன், தயவுசம் மறந்துடாதே. ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவோட ராஜ்யத்தை இழந்து போறதுக்கிடவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவோட ராஜ்யத்தை மிஸ் பண்றதுக்கிடவர்கள். ஆகவே நாம் கேட்ட தேவோட வார்த்தையை படி நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். உடக்குள்ள ஆண்டவர் அந்த விசுவாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், தொடக்கி இருக்கிறார், அதை அவர் முடிப்பார். அது வரைக்கும் நெய்யும் நானும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடவுள். அதற்கு நாம் போராட வேண்டும் என்று வேதவசனம் சொல்றோம். ஆகவே தேவனுக்கு நம்ம நாம் ஒப்பு கொடுப்போம், தேவனுடைய வார்த்தை கற்பழிப்போம். நாம் வாடுகிற உலகம் அவவிசுவாச உலகம், அவபக்தி நிறைந்த உலகம். இந்த சொல்லாத உலகத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியுது மிக மிக பெரிய கடமையாக பொறுப்பா. கத்தருக்கு சோதம், கைகளை ஓடி கரகுலத்தி தேவன் நோக்கி நான் பாப்பமே. விசுவாசத்தினால நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய், விசுவாசத்தினாலே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், விசுவாசத்தினாலே நாம் இந்த இடத்துல நிற்கிறோம், விசுவாசத்தினாலே நான் தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிக்க போறோம். நன்றி தகவப்படி ஸ்தோத்திரம். எல்லாரும் சோதரமானோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த நற்செய்தி சொல்லப்பட்டது, எல்லோரும் ரட்சிக்கப்படல, ஆனா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், உனக்குள்ள அந்த விசுவாசத்தை தேவன் வைத்தபடியால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, இன்னைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம் ஐயா, விசுவாசத்தினாலே நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ஐயா. உமக்கு எங்களை ரட்சித்த தேவகுமாரனே ஸ்தோத்திரம் ஐயா, விசுவாசத்தை எங்களுக்குள்ள தொடக்கினவரே, அதை முடிக்க போறவரே, உமக்கு நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. எல்லாரும் பாடுங்க, தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை ஆட்சிமையே ஆரா தேசருக்கே, மகிமை மகிமை ஆட்சிமை ஆரா ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா, ஓ மகா பரிசுத்த கூடாரத்தின் தேவனே, உமக்கு மகிமை ஐயா. பாவத்தில் பிறந்த எங்களை மீட்டுக் கொண்ட தேவகுமாரனே இயேசுவே, தூக்கி எடுத்தீரே ஐயா, தூக்கி எடுத்தீரே, எங்களை தூக்கி எடுத்தீரே, ரத்தத்தால் எங்களை கழுவினீரே, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. விசுவாசத்தை தொடக்கினவரே உமக்கு நன்றி ஐயா, அதை முடிக்கும் வரைக்கும் காக்க பலம் தருகிறவரே உமக்கு நன்றி ஐயா, நன்றி. இந்த போராட்டத்தில் ஜெயிக்க எங்களுக்கு பலம் தாருங்க ஐயா, இந்த போராட்டத்தை நாங்கள் போராடி முடிக்க பலம் தாருங்க ஐயா, ஓடி முடிக்க, இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க, வெற்றியோடு ஓடி முடிக்க, உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கர்த்தாவே பலம் தாருங்கப்பா, பலம் தாருங்கப்பா, கிருபை தாருங்க, கிருபை தாரு, கிருபை தாரு. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், நன்றி ஐயா. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறேன், ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு அதை அவர் முடிப்பார், தொடக்கி இருக்கிறார் நமக்குள்ள விசுவாசத்தை, ஒரு நாளைக்கு அதை அவர் முடிப்பார். அதை முடிக்கும்பொழுது நாம் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருப்போம், அந்த விசுவாசத்தினாலே உடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா சொல்லு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த பாக்கியம் இல்லை, நமக்கு தேவன் அந்த கிருபையை தந்திருக்கிறார். அவர் நாள் உள்ளளவும் அவரை பாடி, உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவரை புகழ்ந்து பாடி கொண்டாடு. தட்டி சேஜ் அத சபை, மீட்கப்பட்டவர், தேவ பிரசன்னத்தில் தேவனை பாடி மகிழ்ந்த இவ்விதமான சீரப்பட்ட வேறு பெரிய ஜாதி எது அப்படி என்று வேதம் சொல்ற ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தண்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம்.